அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 20 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்னர் தனது சொந்த தொகுதியான காந்தி நகரிலேயே போட்டியிட முடிவு செய்திருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் அறிவித்திருப்பது பற்றிய செய்தி குறிப்பு, இலங்கையில் காணாமல் போனோரின் நிலை குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட கமிஷன் இன்று கிழக்கு மாகாணத்தில் தனது முதல் அமர்வை தொடங்கியிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு,
என்ற புள்ளிகளை நான் சின்ன சின்ன புள்ளிகளை கொண்டு போனவர், 12 வயதில் கொண்டு போனவர், ஒரு கோடியின 17 வயதில் கொண்டு போனவர், இது ஒன்றும் செய்யலாத அளவில் நான் அவர் ஆளை விட்டு விட்டு அனுப்பினவர் கருணாமான், ஒரு வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும் என்று சொல்லி என்ற புள்ளிகள் ரெண்டு பேரை கொண்டு போனவர்.
வடமாகாணத்தில் ராணுவ சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் பொதுமக்கள் இன்னலுக்குள்ளாவது குறித்த செய்தி, இலங்கையில் ஜெனீவா தீர்மானத்துக்கு எதிராக திருகோணமலையில் அரசு ஆதரவு அமைப்புகள் நடத்திய கடையடைப்பு ஆகிய செய்திகள் இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
உக்ரைன் நாட்டின் கிரிமியா பிராந்தியத்தில் ரஷ்யா தலையிட்டமை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று தீர்மானிக்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரசல்ஸில் கூடியிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக புதிய ஏற்றுமதி தடைகள் பற்றி தலைவர்கள் இணக்கம் காணலாம் என்று ஜெர்மன் ஆட்சித் தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையார் கூறியிருக்கிறார். ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் அவர் பேசும்போது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையால் G8 என்ற 8 நாடுகள் அமைப்பே இல்லாமல் போய்விட்டது என்று தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உச்சநிலை மாநாடும் இப்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பிரான்சின் அதிபர் பிரான்சுவா ஒலாண்டே அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஆவணம் ரஷ்யாவின் நாடாளுமன்ற கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
ரஷ்யாவுக்கு ஆதரவான படைகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த யுக்ரைன் கடற்படை தலைவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் நேற்றைய தினம் கிரைமியாவில் பிடித்து வைக்கப்பட்டார். செபஸ்டோபோலில் இருக்கின்ற யுக்ரைனின் கடற்படை தலைமையகத்திற்குள் உட்புகுந்தவர்கள் இவரை தூக்கி சென்று விட்டனர். கிரைமியாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தாரை வெளியேற்றுவதற்கு யுக்ரைன் அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது. அதே நேரத்தில் கிரைமியாவை இணைத்திருக்கும் ரஷ்யாவின் செயலை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் யுக்ரைன் கூறியிருக்கின்றது.
மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் சேதமடைந்த பகுதிகளாக இருக்கலாம் என்ற தகவலின்படி இந்திய மாகடலின் தென்பகுதியில் தேடுதல் நடத்தும் விமானங்களும் கப்பல்களும் இதுவரை எதுவித தடயத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. புயல் காற்றும் பெருமழையும் இன்றைய தேடுதல் முயற்சிகளை சிரமப்படுத்தியிருக்கின்றன. நாளை வெள்ளிக்கிழமை தேடுதல்கள் மீண்டும் ஆரம்பமாகும். கடலில் காணப்பட்ட இரு பொருட்களின் செய்கோள் புகைப்படங்களை ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கிறது. விமானத்தின் சேதமடைந்த பகுதிகளாக இருக்கலாம் என்று கருதப்படும் இரண்டு பொருட்களில் ஒன்று 24 மீட்டர் நீளமானது. இது புதிய தகவல், நம்பகரமான ஒரு தகவல் என்று ஆஸ்திரேலியாவின் பிரதமர் டோனி அபட் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஆஸ்திரேலியா குறிப்பிடும் இந்த பொருட்கள் காணாமற் போன தமது விமானத்தின் பகுதிகளாக அல்லாமல் இருக்கலாம் என்று மலேசியா எச்சரித்திருக்கிறது.
கடந்த 5 மாதங்களில் மட்டும் சுமார் 375,000 வெளிநாட்டினரை நாடு கடத்தியிருப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இன்னும் 18,000 அதிகமானவர்கள் நாடு கடத்தப்படுவதற்காக தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் பேச வல்லவர் தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் குடியேற்ற சட்டங்களையோ அல்லது தொழிலாளர் சட்டங்களையோ மீறியிருக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். தாமாக முன்வந்து வெளியேறலாம் என்று விடுக்கப்பட்ட காலக்கெடுவானது கடந்த நவம்பர் மாதம் முடிவடைந்த பின்னர் இந்த நாடு கடத்தல் நடவடிக்கையை சவுதி அரேபியா ஆரம்பித்திருக்கின்றது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதன் மூலம் சவுதி அரேபியா நாட்டவருக்கு வேலை கிடைக்கும் என்று சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
ஜெர்மனியின் பெர்லின் அருங்காட்சியகத்தில் தற்போதுள்ள வரலாற்று மத்திய காலத்து மதக்கலை பொக்கிஷங்கள் அருங்காட்சியகத்திலேயே தொடர்ந்தும் வைக்கப்பட வேண்டும் என்று, யூத கலைப்பொருள் விற்பனையாளர்கள் வாரிசுகளிடம் கையளிக்கப்படக்கூடாது என்றும் அதிகாரப்பூர்வ ஜெர்மன் நடுவர் ஆயம் ஒன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தங்கம், வெள்ளி ஆகியவற்றாலான விலை மதிப்பற்ற கிறிஸ்தவ கலைப்பொருட்கள் இவற்றுள் அடங்கியிருக்கின்றன. 1930களில் இந்த பொருட்கள் தமது மூத்த பரம்பரை யூத வர்த்தகர்களுக்கே சொந்தமாக இருந்தன என்றும், வற்புறுத்தல் காரணமாக அவற்றை நாசிகளுக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் யூதர்களின் இன்றைய வாரிசுகள் கூறுகிறார்கள். ஜெர்மன் நடுவராயம் இந்த வாதத்தை ஏற்க மறுத்திருக்கிறது. குறிப்பிட்ட விற்பனை திகதியில் இந்த பொருட்கள் ஜெர்மனியில் இருக்கவே இல்லை என்றும் அது வாதிட்டிருக்கிறது.
பாகிஸ்தான் பிரதமரின் பண்ணை வீட்டை காவல் காத்து கொண்டிருந்த 3 போலீஸ்காரர்கள் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் வளர்த்து வந்த மயில்களில் ஒன்றை பூனை அடித்து தின்றுவிட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. முற்றத்தில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்த மயில்களில் ஒரு மயில் இறந்து கிடந்ததை தோட்டக்காரர் பார்த்துவிட்டு போலீஸ்காரரிடம் தெரிவித்திருக்கின்றார். பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ்காரர்களில் ஒருவர் பூனையானது மயிலை அடித்து கொன்றுவிடும் என்று தான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் மும்பை நகரில் கடந்த ஆண்டு பெண் செய்தியாளர் ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் நால்வர் குற்றவாளிகளாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
சென்ற ஆண்டு இந்தியாவின் மும்பை நகரில் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 பேர் குற்றவாளிகள் என இன்று மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனை தொடர்பிலான வாதங்கள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளையே தண்டனைகளும் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கில் 5வதாக குற்றம் சாட்டப்பட்டவரின் வயது சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் 18 வயதுக்கு கீழ் இருந்ததாக நம்பப்படுவதால் அவர் சிறப்பு சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் கைவிடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஒன்றை பணிக்காக படம் எடுக்க சென்றிருந்த போது ஒரு 22 வயது பெண் ஊடகவியலாளர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்நேரம் அப்பெண்ணோடு சென்றிருந்த உடன் வேலை பார்க்கும் ஆண் ஒருவர் கட்டி வைத்து தாக்கப்பட்டார். இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் நீதிமன்றத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிர மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் ஆர் பட்டேல், இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பான நகரமாக கருதப்பட்டு வந்த மும்பையில் இந்த சம்பவம் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு எதிர்காலத்தில் குற்றம் செய்ய முன் வருபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்றார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் ஆர் பட்டேல். சென்ற வருடம் ஜூலை மாதம் அதே ஆடை தொழிற்சாலையில் ஒரு பெண் தொலைபேசி ஆபரேட்டர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த பெண் ஊடகவியலாளர் சம்பவம் வெளியே வந்த பிறகே அந்த பெண் தொலைபேசி ஆபரேட்டர் சம்பவத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இன்று குற்றவாளிகள் என்று நிரூபணம் செய்யப்பட்ட 4 பேரில் 3 அந்த பெண் தொலைபேசி ஆபரேட்டர் பாலியல் வல்லுறவு வழக்கிலும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 சம்பவங்கள் தொடர்பிலும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் இந்த 2 வழக்குகளில் உள்ள ஒற்றுமைகளினால் இரண்டையும் ஒன்றாக இணைத்து விசாரித்தது செஷன்ஸ் நீதிமன்றம்.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து சங்கீதா. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத் மாநிலத்தின் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று பல்வேறு யூகங்களுக்கிடையே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கட்சி இந்த தொகுதியை அவருக்காக அறிவித்திருந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய பிரதேச மாநிலத்திலேயே போட்டியிட விரும்புகிறார் என்ற தகவல்களை அடுத்து இன்று கட்சியில் சற்று குழப்பமான நிலை ஏற்பட்டது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி வரும் மக்களவைத் தேர்தலில் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி விரும்பினால் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போபால் தொகுதியில் போட்டியிடலாம் என அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். இன்று இது தொடர்பாக ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருந்த செய்தி அறிக்கையில் மூத்த தலைவரான எல் கே அத்வானி போட்டியிடும் தொகுதி குறித்து அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் அவர் குஜராத் மாநிலத்தில் போட்டியிடுவார் என முடிவு அறிவிக்கப்பட்டுள்ள போதும் மத்திய பிரதேச மாநில கட்சி பிரிவிலிருந்து மூத்த தலைவரான அத்வானி அவர்களது மாநிலத்திலிருந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அத்வானியை இறுதி முடிவு எடுப்பார் என்றும் கூறியிருந்தார். குஜராத் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று வந்த பாஜகவின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிட கட்சியால் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் போட்டியிட மறுத்து வருவதாக முன்னர் செய்திகள் வந்திருந்தன. இதனையடுத்து இதற்கு பதிலளிக்கும் விதமாக அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் மேலும் இது தொடர்பாக தான் அத்வானி மற்றும் கட்சியின் மத்திய தேர்தல் குழுவினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தெரிவித்தார். நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்கு பிறகு நேற்று புதன்கிழமை வெளியிடப்பட்ட அதன் தேர்தல் வேட்பாளர்கள் பெயர் பட்டியலில் அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அத்வானி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போபால் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் கூறியிருந்தன. வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள 16வது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் தொடர்ந்து பல பகுதிகளாக வெளியிடப்பட்டு வரும் சூழலில் நேற்று அவர்களது 5வது பெயர் பட்டியலை அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. ஏற்கனவே குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது அதற்கு அத்வானி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில், தற்போது நரேந்திர மோடி முதல்வராக பொறுப்பு வகிக்கும் குஜராத் மாநிலத்தில் போட்டியிட அத்வானி விரும்பவில்லை என கூறப்பட்டது. கட்சியின் தற்போதைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்து எதிர்ப்பும் வருத்தமும் தெரிவித்து வரும் அத்வானி, இந்த விவகாரத்திலும் மௌனம் சாதித்து வந்தமை குறித்து கருத்து கூறிய அக்கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன், இந்திய ஊடகங்களில் வெளியிடப்படும் அளவுக்கு இதில் பிரச்சனைகள் இல்லை என்றும், வழக்கமான நடைமுறை சிக்கல்கள் மட்டுமே நீடிப்பதாகவும், அவை விரைவில் தீர்க்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு சிக்கல் தீர்ந்திருக்கிறது. இதுகுறித்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அணியில் போட்டியிடும் கட்சிகளுக்குள் யாருக்கு எந்த தொகுதி என்ற பிரச்சனையில் ஏற்பட்ட முட்டுக்கட்டை நிலை தீர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அணியில் போட்டியிடும் கட்சிகளின் தொகுதி விவரங்கள் இன்று அக்கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கால் சென்னையில்
அறிவிக்கப்பட்டன. Led by Captain Vijay Kamji, 14 seat. PMK, led by Dr. Ramdasji, 8 seat.
தேமுதிகவிற்கு 14 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 இடங்களும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 8 இடங்களும், மதிமுகவிற்கு 7 இடங்களும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது என ராஜ்நாத் சிங் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அறிவித்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முதலில் துவங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான். இருந்தபோதும் இந்த கூட்டணியில் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியாகவே நீடித்து வந்தன. முதலில் எண்ணிக்கை தொடர்பான பிரச்சனைகளும், பிறகு எந்த தொகுதி யாருக்கு என்ற குழப்பமும் நீடித்தது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் இன்று பிற்பகல் சென்னை வந்தார். சென்னை வந்த ராஜ்நாத் சிங்கை தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், தலைவர் ஜி கே மணி, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் உள்ளிட்டவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிவடைந்த பின்னர் அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஏற்பட்டுள்ள தொகுதி பங்கீடு விவரத்தையும் ராஜ்நாத் சிங் அப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இந்த சந்திப்பில் பேசிய ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டார்.
NDA will give top priority to address the problems of Indian fishermen from Tamil Nadu. First, the release of Tamil Nadu fishermen detained in Sri Lankan jail will be our topmost priority.
கூட்டணி தொடர்பான பணிகளை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிதான் முதலில் துவங்கியது என்றாலும், எல்லா கூட்டணிகளும் அமைந்த பிறகு இறுதியாகத்தான் கூட்டணியை முடிவு செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி. பலதரப்பட்ட கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததால் கூட்டணியை முடிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக BBC தமிழோசையிடம் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவரான இள கணேசன்.
எங்களோடு இப்போது கூட்டணி அமைந்தவர்கள் பல விஷயத்தில் மாறுபட்ட ஒரு எண்ணம் உடையவர்கள், ஆனாலும் மோடி பிரதமராக வேண்டும், நாட்டு நன்மை கருதி என்கின்ற எண்ணத்தில் ஒற்றுமைப்படுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அணியாக அமைப்பதற்கு சற்று தாமதமாகும் என்பது உண்மைதான், இது இயற்கை.
தற்போது இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்சென்னை, வேலூர், தஞ்சாவூர், நீலகிரி, கோயம்புத்தூர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேமுதிகவிற்கு திருவள்ளூர், மத்திய சென்னை, வட சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுகவிற்கு காஞ்சிபுரம், ஈரோடு, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர், தென்காசி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆரணி, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு பொள்ளாச்சி தொகுதியும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மதிமுக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 7 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அக்கட்சித் தலைவர் வைகோ விருதுநகரில் போட்டியிடுவார் என்று அந்த பட்டியலில் கூறப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்கவில்லை என்ற வழக்கில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பினை வழங்குகிறார் மீண்டும் சென்னையிலிருந்து முரளிதரன்.
வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் ஏப்ரல் 3 தேதி ஆஜராக வேண்டுமென சென்னை எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் குற்றவியல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1993-94 ஆண்டில் தனது வருமானம் குறித்த கணக்கை வருமான வரித்துறைக்கு சமர்ப்பிக்கவில்லை என வருமான வரித்துறையால் 1996 ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு பிறகு 1993-94 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என சசிகலா மீதும் 1997 வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்தது. அதேபோல் 1991-92, 1992-1993 ஆகிய ஆண்டுகளில் சசி என்டர்பிரைசஸும் அதன் பங்குதாரர்களான ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோரும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என கூறி 1997 மேலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தது வருமான வரித்துறை. இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 2006 ஆண்டில் நிராகரிக்கப்பட்டன. பிறகு உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 4 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கும்படி பெருநகர நீதிமன்றத்திற்கு கடந்த ஜனவரி 30ஆம் தேதியன்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து விளக்கம் கேட்டிருப்பதால் வழக்கை மேலும் 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டுமென ஜெயலலிதா மற்றும் சசிகலா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இதனை எதிர்த்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இது வழக்கை இழுத்தடிக்கும் செயல் என்றும் விளக்கம் கோரும் மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தடை எதையும் வழங்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து ஜெயலலிதா தரப்பு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி வழக்கு மீண்டும் April 3ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அன்று குற்றம் சுமத்தப்படுவதற்காக ஜெயலலிதாவும் சசிகலாவும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்.
சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் வடமாகாணத்தின் சில மாவட்டங்களில் தேடப்பட்டு வரும் இருவரை பிடிக்க இராணுவத்தினரால் எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளில் பொதுமக்கள் இன்னல்களுக்கு உள்ளாவதாக வரும் செய்திகள் குறித்த செய்தி குறித்து வவுனியாவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் இராணுவத்தினர் சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் அங்குள்ள மக்கள் மத்தியில் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் கிளிநொச்சி, தர்மபுரம், புளியம்போக்கனை பகுதியில் குற்றவாளி ஒருவரை தேடிச் சென்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் மீது அந்த நபர் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவரை காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார் என்று குற்றம் சுமத்தி பாலேந்திரன் ஜெயக்குமார் என்ற பெண்ணை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்து பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து பரவலாக இராணுவத்தினர் சுற்றி வளைத்து தேடுவதிலும் மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம், இருட்டுமடு ஆகிய கிராமங்கள் இன்று அதிகாலையிலேயே சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இது பற்றி அந்த கிராமவாசிகள் பலர் தனக்கு தொலைபேசி மூலமாக முறையிட்டிருந்ததாக வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள் கூறுகின்றார்.
இளைஞர்கள், புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் போன்றவர்களை சுதந்திரபுரம் மத்தியில் அமைந்துள்ள மைதானத்துக்கு வருமாறு அழைத்து சென்றுள்ளார்கள். எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என எனக்கு தொலைபேசியில் கூறிக்கொண்டிருந்தார்கள். வீடுகளில் இருந்து அழைத்து சென்றதால் உறவினர்களும் மிகவும் குழப்பத்தினுடையே காணப்பட்ட இந்த தர்மபுரம் பிரதேசத்தில் ஜெயக்குமாரியின் வீட்டு இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பின்னர் பல கிளிநொச்சி கிராமங்களில் நடந்தது. அதே வகையில் தற்சமயம் இன்று உடையாட்டு பிரதேசத்திலும் இது நடைபெற்றுள்ளது. மக்கள் இது பற்றி விசாரித்த பொழுது கோபி என்னும் ஒரு நபரை தாங்கள் தேடுவதாகவும் அவரை சுந்தரபுரம் கிராமத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்ததால் தாங்கள் சுற்றி வளைத்ததாக சில இராணுவத்தினர் போலீசார் தெரிவித்திருந்தனர்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள். இந்த தேடுதல் நடவடிக்கைகள் குறித்து ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசுக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள 2 தமிழ் இளைஞர்களை தாங்கள் தேடி வருவதாகவும் இந்த இளைஞர்கள் பற்றி பொதுமக்கள் இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள், புகைப்படங்களையும் கொடுத்து உதவியிருக்கின்றார்கள், அதற்காகவே இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். சுதந்திரபுரம், இருட்டுமடு பகுதி பொதுமக்களிடமிருந்து தாங்கள் தேடி வருகின்ற கோபி என்ற இளைஞன் அங்கு மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்தே அந்த பகுதியில் இன்று தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், என்றாலும் எவரும் அங்கு கைது செய்யப்படவில்லை என்றும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணியசூரி அவர்கள் கூறினார். இதேவேளை வவுனியாவில் பூந்தோட்டம், அண்ணாநகர், மாரம்பிக்குளம், கருப்பனச்சங்குளம், காத்தார் சின்னக்குளம் போன்ற கிராமங்கள் தேடுதல் நடவடிக்கைகள் நேற்றிரவும் இன்றும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் போரின் போது காணாமல் போனோரின் நிலை குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஆணையம் கிழக்கு மாகாணத்தில் தனது முதல் அமர்வை இன்று தொடங்கியிருக்கிறது. இது குறித்த தகவல் அளித்திருக்கிறார் மட்டக்களப்பிலிருந்து நம்முடைய செய்தியாளர் உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பில் சேர்க்கப்பட்ட பின்னர் காணாமல் போயுள்ள தனது இரு பிள்ளைகள் தொடர்பில் கருணா அம்மாந்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த ஏழு பிள்ளைகளின் தந்தையொருவர் கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதியான கருணா அம்மான் எனப்படும் விநாயமூர்த்தி முரளிதரன் தற்போது அரசாங்கத்தில் மீள்குடியேற்ற துணை அமைச்சராக பதவி வைத்து வருகின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாணத்துக்கான முதலாவது அமர்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பமானது. செங்கலடி பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சாட்சியமளித்த ஈரள குலத்தைச் சேர்ந்த 57 வயதான கணவதிப்புள்ளை தங்கராசா என்பவரே கருணா அம்மான் தொடர்பாக தனது சாட்சியத்தில் கூறியிருந்தார். தான் அளித்த சாட்சியம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய அவர்,
என்ற புள்ளிகளை நான் சின்ன சின்ன புள்ளிகள் சின்ன சின்ன புள்ளிகளை கொண்டு போனவர், 12 வயதில் கொண்டு போனவர், ஒரு கோடியனை 17 வயதில் கொண்டு போனவர், கருணாமா ஆள் விட்டு அனுப்பினவர், கொண்டு போய் மறக்க எனக்கு பயிற்சியெல்லாம் முடிஞ்சது புறவங்களுக்கு 2-3 ஆள் வர சொல்லி என்ன வீளம்பரம் காட்டினார். ஆக்களை விட்டு கருணாமா உடனே நான் போய் பார்த்தேன், புள்ளிகள் நிற்கிது. அப்போ ஒரு 6 மாத்தியால் காட்டினவர், ஆண்டு தெரியாது எனக்கு, அவருக்கு தான் இந்த ஆண்டு முழுவதும் தெரியும், எனக்கு ஒன்றும் செய்யலாத அளவில் நான் இருக்கிறேன். அவர் ஆளை விட்டு விட்டு அனுப்பினவர், கருணாமா ஒரு விட்டுக்கு ஒரு புள்ள வேணும், ஒரு விட்டுக்கு ஒரு புள்ள வேணும் என்று சொல்லி என் பிள்ளைகள் 2 பேரை கொண்டு.
சாட்சியம் பற்றி குறிப்பிட்டார் கணவதி புள்ளை தங்கராசா. இன்றைய முதலாவது நாள் அமர்வுக்கு சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டவர்களில் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்ட பின்னர் காணாமல் போனதாக கூறப்படுபவர்களின் உறவினர்களும் காணப்பட்டார்கள். அவர்களில் ஒருவரான பாவட்கொடி சேனையைச் சேர்ந்த 34 வயதான தவராசா உத்தரை விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் தனது கணவன் தொடர்பாகவே சாட்சியமளித்தார். மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விசாரணைக்கென அழைக்கப்பட்ட தன்னிடம் மரணச் சான்றிதழ் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக அவர் கூறியிருந்தார்.
2014 ஆண்டு முதலாம் மாசம் பறிச்சாங்க, டிஐடி கதைக்கிறோம் வாங்கிட்டு கோல் எடுத்து கதைச்சாங்க, விசாரணைக்கு வாங்கிட்டு வந்தேன், போலீஸுக்குள்ள வந்தேன், மட்டக்களப்பு பெரிய போலீஸ் எங்கிலும் விசாரிக்கிற முறைப்பாடுதான், எல்லா விவரம் எடுத்து படி சொன்னாங்க. இங்க மரணப்பதிவு வைங்க, உங்களுக்கு ஒரு பதிவு வைங்க, 1,00,000 ரூபாய் தரோம் உங்களுக்கு உதவி. எங்களுக்கு உதவி என்னதுக்கு ஐயா, நான் கொச்சு கடிக்கிற மாவு அடிக்கிறேன், என் பிள்ளைகள் என்ன படிப்பிக்க, நான் சொன்ன செத்த அவன் கணவர் செத்துன்னு சொன்னா உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, இதான் உங்களோட கணவர் எலும்புண்டு உறுதிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் நான் மரண சேர்த்து வைக்க
என்று தான் அளித்த சாட்சியம் பற்றி குறிப்பிட்டார் தவராசா உத்தரை.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தன் மீது இலங்கை அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தற்போதைய ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
தன் மீதான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். 2005 ஆண்டு தான் ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகியது முதல் தன் மீது இப்படியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதுகுறித்து இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் எழுதிய கடிதம் ஒன்று ஊடகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காணிப்பின் காரணமாக தன்னை சந்தித்துவிட்டு திரும்புகின்ற தனது நண்பர்கள் சிலர் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும், அதனால் அவர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தனக்கு எதிரான இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது, அரசியலமைப்புக்கு புறம்பானது மற்றும் ஒரு அடிப்படை உரிமை மீறல் என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். தன் மீதான இந்த சட்டவிரோத கண்காணிப்பை நிறுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிடுமாறும் அவர் ஜனாதிபதியை கேட்டிருக்கின்றார். இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்களது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் தனக்கு பெரும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்துவதுடன் தனது சொந்த பாதுகாப்புக்கு குந்தகமாக அமையலாம் என்றும் சந்திரிகா குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது சகோதரரான பாதுகாப்புச் செயலர் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோரின் கீழ் நேரடியாக இயங்குகின்ற உளவுப் பிரிவினரே இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது வீடுகளின் மீதும் தொலைபேசி அழைப்புகள், மின்னஞ்சல்கள் ஆகியவற்றின் மீதும் இப்படியான கண்காணிப்புகள் நடப்பதாக அவர் கூறுகின்றார். தன்னை சந்திக்க வருகின்ற நண்பர்களை தம்மை தேசிய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வோர் விசாரணைகளுக்கு உட்படுத்துவதாகவும், என்ன பேசினீர்கள், யார் சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் மிரட்டும் துணியில் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தன்னை சந்திக்க வந்தவர்கள் விசாரிக்கப்பட்ட சில சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கின்ற அவர், தான் தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்று வந்த கோட்டல்களின் உரிமையாளர்கள் கூட விசாரிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். இதனால் தன்னை சார்ந்தவர்கள் அச்சமடைந்திருப்பதாக கூறியிருக்கின்ற அவர், இவற்றை நிறுத்துவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்குமாறும் தனது கடிதத்தில் கேட்டிருக்கின்றார்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். ஐநா மன்றத்தில் மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்துக்கு எதிராக திருகோணமலையில் கடையடைப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள தீர்மானத்துக்கு எதிராக இன்று திருகோணமலை நகர பிரதேசத்தில் கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்றைய ஹர்த்தால் காரணமாக திருகோணமலை நகரிலும் அண்மித்த பகுதிகளிலும் பலமநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காலையில் ஒரு சில அரச மற்றும் தனியார் பஸ் வண்டிகள் போக்குவரத்து சேவைகளில் ஈடுபட்ட போதிலும் ஆங்காங்கே கல்வீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் என்று குறிப்பிட்டு இன்றைய ஹர்த்தாலுக்கும் அதனைத் தொடர்ந்து கண்டன பேரணி ஒன்றுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அனுராதபுரம் சந்தியிலிருந்து மணிக்கூட்டு கோபுரம் வரை நடைபெற்ற இந்த கண்டன பேரணியில் பௌத்த பிக்குமார்கள் உட்பட சிங்கள மக்களே கலந்து கொண்டதாக அறிய முடிகின்றது. என்று ஐக்கிய நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராகவும் இலங்கை ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். பேரணி முடிவில் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆகியோரின் உருவ பொம்மைகளும் அங்கு எரிக்கப்பட்டன. அதேவேளை திருகோணமலை நகர பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்களை பொறுத்தவரை தங்களது வெளிநடமாட்டங்களை தவித்து வீடுகளிலே முடங்கி கிடந்ததாக கூறப்படுகின்றது.
தமிழ் மக்கள் எல்லாருமே தனியொரு அச்ச நிலை காரணமாக பய உணர்வோடு இருந்தார்கள். இது நடக்க போகுதுன்ற ஒரு அச்சத்தில் வீடுகளில் இருந்து கொண்டு கடைகள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலையை நாங்கள் திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய இருந்தது. வீதிகள் தமிழ் பிரதேசங்களில் வெறிச்சோடி போயிருந்தது. பிள்ளைகளை பாடசாலை கணப்பில் மிகவும் அச்சமான சூழ்நிலையில திருவண்ணாமலை நகரம் என்று காணப்பட்டது. கட்டாளிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அமைப்பு இப்போ இன்று நேற்று தான் நாங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்றது எங்களுக்கு கேள்விப்பட்டோம். இதுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல
என்று பிபிசி தமிழோசையுடன் பேசிய திருகோணமலை நகர வாசி ஒருவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் 74 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் 2 இடங்களில் அத்துமீறி மீன்பிடித்த 74 இந்திய மீனவர்களை 18 படகுகளுடன் கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இவர்களில் 53 பேர் 13 படகுகளுடன் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்தின கழகத்தின் உதவி பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை வரும் 2 வரை விளக்குமறையில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருப்பதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்தின கழகத்தின் உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி தெரிவித்தார்.
அவர்களை பிற்பகல் 3 மணி அளவில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது எதிர்வரும் 2/4/2014 வரை விளக்கு வைக்குமாறு நீதிமன்றம்.
ஏற்கனவே பிடிச்ச இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருக்கிறாங்களா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
இதுவரையில யாழ்ப்பாணத்தில் இருந்த மீனவர்கள் யாவரும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 148 பேர்கள் கடந்த வாரத்தில் யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்த மீனவர்கள் இல்லை, தற்போது பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மாத்திரம் தற்போது சிறை உள்ளார்.
இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட 21 இந்திய மீனவர்களையும் அவருடைய 5 படகுகளுடன் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கடற்படையினர் இன்று கையெழுத்திருக்கின்றார்கள். இவர்களின் விவரங்கள் பதியப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்பு மன்னார் காவல் நிலையத்தில் இவர்களை ஒப்படைத்திருப்பதாகவும் நாளை காலையில் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார்கள் என்றும் மன்னார் கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மிராண்டா அவர்கள் சற்று முன்னர் தெரிவித்தார்.
மாணிக்கவாசகத்தின் இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி நிகழ்ச்சி நிறைவு செய்யும் முன்பாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான குஷ்வந்த் சிங் இன்று காலமானார். அவருக்கு வயது 99. தி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹெரால்டு மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றிய அவர், எழுத்தாளரான அவர் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை மையமாக வைத்து எழுதிய ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற புதினம் மிக பிரபலமானது. 1980-86 வரை அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தார். பத்மபூஷன் பட்டம் பெற்ற எழுத்தாளர் அவர். குஷ்வந்த் சிங் மறைவு குறித்து செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.